இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம பகவத்கீதை உண்மை அறிவில் அத்தியாயம் 4 பதம் 17 நான்காவது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்தை இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நிஷ்டிகி. கர்மணோ ஹி அபிபோக்தவ்யம் போக்தவ்யம் ச விதர்மணஹ அகர்மணச்ச போக்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய். செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மா செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை: பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவனிடம் இருந்தால் கர்மா அகர்மா மற்றும் விகர்மா என்பனவற்றை வேறுபாட்டை அவன் தெளிவாக உணர வேண்டும். இது மிகவும் கடினமான விஷயம் என்பதால் கர்மா அகர்மா மற்றும் விகர்மாவை ஆய்ந்து அறிவதில் ஒருவன் முழு முனைப்புடன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வையும் குணங்களுக்கு ஏற்ற அதன் செயல்களையும் அறிந்து கொள்ள தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை அறிய வேண்டும். அதாவது ஒவ்வொரு உயிர் வாழியும் இறைவனின் நித்திய சேவகன் என்பதையும் அனைவரும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டியவர்கள் என்பதையும் அறிவுடையவர்கள் தெளிவாக அறிவான். பகவத்கீதை முழுவதும் இந்த முடிவை நோக்கியே நம்மை அழைத்துச் செல்கின்றது. இந்த முடிவுக்கும் இதனை சார்ந்த செயல்களுக்கும் எதிரான எல்லா முடிவுகளும் விகர்மங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட செயல்களாகும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள ஒருவன் கிருஷ்ண உணர்வின் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து இரகசியத்தை அறிய வேண்டும். இவ்வாறு அறிவது பகவானிடமிருந்து நேரடியாக கற்பதை போன்றதாகும். இல்லாவிடில் மிகச்சிறந்த அறிவாளியும் குழப்பமடைவான். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சிலாகயா சத்சுரும் மிலிதமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிங் திருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்யதேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தாஹ ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்தாஹ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணன். ஸோ நம்ம வந்து இந்த தொடர்ந்து தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு நம்ம நான்காவது அத்தியாயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் அத்தியாயத்தில் வந்து பார்த்தோன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் இருந்த அந்த உரையாடல் குருக்ஷேத்திர போர்க்களத்தில், பகவத்கீதை எந்த இடத்துல நடந்தது, பகவத்கீதை உபன்யாசம் வந்துட்டு குருக்ஷேத்திரத்தில், இந்த மகாபாரத யுத்தம் வந்துட்டு குருக்ஷேத்திரத்தில் ஏற்படுது. அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வந்து அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் போதிச்சார். ஸோ முதல் அத்தியாயத்தில் வந்துட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்தார், இந்த யுத்தம் வந்து நியாயமானதில்லை, இது அதர்மம்னு சொல்கிறாரு. அந்த முதல் அத்தியாயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சோம்னா எப்படி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு கிரகஸ்தர் எப்படி வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், எப்படி புண்ணியங்களை செய்யணும், எப்படி வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து ஒரு நல்ல தர்ம முறைப்படி வாழணும். அதாவது வேதங்கள்ல இருந்து நிறைய உதாரணங்களை வந்து அர்ஜுனன் கொடுத்தாரு, எப்படி தர்மாவின் வழிப்படி வந்து பெரியவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், முன்னோர்களுக்கு பெரியவர்களுடைய வழிமுறை எப்படி பின்பற்றுறது, பெண்கள் எப்படி வழி நடத்தணும், இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் வந்து தன்னுடைய வாதத்தை வந்து அர்ஜுனன் முன் வச்சாரு. இந்த யுத்தம் வந்து தர்மம் இல்லைங்கிறதுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லி. பட் ஆனால் கடைசியில் அர்ஜுனனுக்கே குழப்பம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார், கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திர மோகிதாக, அறிவுடையவரும் எது கர்மா எது அகர்மா என்பதில் குழப்பமடைகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நாம் இப்போது உனக்கு விளக்குகின்றேன். இதை அறிவதால் எல்லா துரதிருஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். சில நேரங்களில் பண்டிதர்கள் கூட குழப்பமாயிரும், இது எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தப்பு, எது அதிர்ஷ்டம் எது துரதிருஷ்டம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து அதிகாரப்பூர்வமானதானா, அந்த செயல் நமக்கு நன்மை தரக்கூடியதானா, அந்த செயல் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சரியான அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆன்மீக குருட்டிருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம முன்னாடி ஸ்லோகங்களில் பார்த்தோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபகா. கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த பரம்பரை மூலமாக இந்த விஞ்ஞானம் பகவத்கீதை வந்து காலப்போக்கில் இந்த முதலேருந்தே, அதாவது இமவான் அதாவது விவஸ்வான் விவஸ்வான்லேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை போதிச்சுட்டே வர்றாரு. அது காலப்போக்கில் வந்து மறைஞ்சிட்ட மாதிரி தெரியுது, காலப்போக்கில் இது மறைஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் இது வந்து திரும்பவும் அதை வந்து கொண்டு வரதுக்காக தான் நான் ஒன்று தேர்ந்தெடுத்தேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் இல்லையா. அப்போ இந்த பகவத்கீதைங்கிற விஞ்ஞானம் ஒரு யோக முறை வந்து பரம்பரா பரம்பரையா, அதாவது குரு சீட பரம்பரை, ஆன்மீக குரு சீடர்கள் ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நம்ம செய்யக்கூடிய செயல் சரிதானா தவறுதானா, எது சரி எது தவறுங்கிறது நம்மளை தீர்மானிக்க இயலாது, நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதை தீர்மானக்கூடிய புத்தி கூர்மை நமக்கு கிடையாது. இப்போ அதனாலதான் கற்றறிந்த ஆன்மீக குரு ஆச்சாரியர் இடத்துல போகும்போது அவங்க தான் நம்மளை வந்து சரியான வழி நடத்துவாங்க, இது நம்ம பண்றது சரி தவறு அப்படின்னு. இப்போ அர்ஜுனனுக்கே குழப்பமாயிடுச்சு இல்லையா, அர்ஜுனனுக்கே குழப்பமாயிடுச்சு இது வந்து தர்மமா அதர்மமா. உண்மையில் அங்கே குழப்பம் வர்றதுக்கு தேவையில்லை, ஏன்னா கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அது தர்மம் எப்படி தர்மத்துக்கு புறம்பா இருக்க முடியும். பகவான் என்ன சொல்கிறா அதுதான் தர்மம், தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவான் சொல்கிறதா தர்மம். ஆனால் அர்ஜுனன் வந்து தன் குடும்பத்து மேலே உள்ள பற்றுதலால், தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் மேலே உள்ள பற்றுதனால கிருஷ்ணர் பகவான் சொல்கிறாரு நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காம இது சரியாக தவறா நாராஜி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனாலும் அர்ஜுனால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. ஸோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை சரணடைஞ்சார். கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்மசமூட சேதசா யசேகி ஷியாகி பிரகூகி தன்மை சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். பகவானே இப்போ நான் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கேன், என்னுடைய கர்மித்தனத்தினால நான் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கேன், எனக்கு இப்போ எது சரி எது தவறு ஒரு முடிவெடுக்க முடியல. ஸோ தயவுசெய்து நீங்களே என்னை வழி நடத்துங்க, நான் என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கங்க அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை சரணடைகிறார். முதல் அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமாக அர்ஜுனன் வந்துட்டு பெரியோர்களை பற்றியும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பற்றியும் ரொம்ப அற்புதமாக பேசினார், ஆனால் தான் யாருங்கிறதே மறந்து போயிட்டார். அப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறார். ஆத்மா என்ன, உடல்னா என்ன, ஆத்மாக்கு உடலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, உடல் பௌத்திகமானது அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது நிரந்தரமானது, இந்த ஆத்மீக தத்துவங்களை வந்துட்டு ஆத்மாவை பற்றி விஞ்ஞானத்தை வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போதிச்சார். தென் மூன்றாவது அத்தியாயத்தில் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து யஜ்யங்கள் விதவிதமான யஜ்யங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த யஜ்யம் எதுக்காக, யஜ்யோவை விஷ்ணுகோ, யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கு தான், நம்ம செயல் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். யஜ்யாத்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் வந்துட்டு விஷ்ணுவை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் கர்ம வினையில் மாட்டின்ருவார் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து மூன்றாவது அத்தியாயத்தில் சொன்னார். ஸோ இந்த அத்தியாயத்தில் நான்காவது அத்தியாயத்தில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பகவான் இங்கே எப்படி தோன்றாரு, அவர் எதுக்காக தோன்றாரு, முதல்ல அவர் எப்படி இங்கே தோன்றுறாரு, அப்புறம் எதுக்காக தோன்றுறாரு, அவர் தோன்றி என்னென்ன அற்புதங்களை பண்ணுறாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன மகிமைகள்ங்கிறதெல்லாம் சொல்கிறார். இப்போ அந்த அவதாரம் பகவானுடைய திரு அவதாரத்துடைய நோக்கம், அவர் தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோடு இங்கே இறங்கி வர்றார். அஜோபிஷன் அவ்வயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயையா. ஸோ பகவான் வந்துட்டு தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோடு இங்கே தோன்றுறார். அவருடைய உடல் பௌதிகமானது இல்லை, பகவான் வந்து ஆத்மீக சரீரத்தோட, பகவான் ஆத்மீகமானவர், அவருடைய உடல் ஆத்மீகமானது, அவருடைய ஆத்மா எல்லாமே ஆத்மீகமானது. இப்படி ஆத்மீக சரீரத்தோடு இங்கே தோன்றுறாரு, அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு, அசுரர்களை அழிக்கிறாரு, பக்தர்களை காப்பாற்றுறாரு, இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் புகழ் நிகழ்த்துறாரு. யாரு, பகவான் கிருஷ்ணர். அதை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தர் வந்துட்டு எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவோம், பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைவோம் அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய ஸ்லோகங்களில் பகவான் ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இந்த ஸ்லோகம் வந்துட்டு கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். கர்மா கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன, இதை வந்து ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒருத்தருடைய செயல் தான் அவருடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம என்ன மாதிரி செயல் பண்ணுறோமோ அது தகுந்தாற் போல தான் அடுத்த ஒரு பிறவியை நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களையும் கிருஷ்ணர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம எந்த மாதிரி வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிந்தனைகள் அமையும். நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, இதெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோமோ, நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோமோ அதைத்தான் நம்ம அடுத்த உடலுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து கிருஷ்ணர் இங்கே உறுதிப்படுத்துகிறார். முதல்ல கர்மா, கர்மான்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்னா செயல். இன்னொன்று இங்கே சொல்லக்கூடிய கர்மா வந்துட்டு பலநோக்கு செயல்கள். ஸோ கர்மா அப்படின்னா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். இந்த உலகத்தில் யாருமே செயல் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, ஒரு க்ஷணம் கூட, ஒரு நிமிஷம் கூட யாரும் செயலாற்றாமல் இருக்க முடியாது, எல்லாரும் செயல் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த செயல் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த செயல் வந்துட்டு பலனை எதிர்பார்த்துருக்கு இல்லை. எனக்கு இந்த வேலை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வியாபாரம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இந்த வழிபாடு பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ இது ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, ஃப்ரூட்டிவ் ஒர்க், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். ஸோ கர்மா அப்படின்னா செயல். எல்லா செயலுக்கும் அது எதிர்வினை இருக்குது இல்லையா. விஞ்ஞானம் கூட என்ன சொல்லுது, எல்லா செயலுக்கும் எதிர்வினை இருக்குது. எந்த செயல் பண்ணாலும் அதுக்குண்டான வினையை நம்ம அனுபவிக்கணும். நல்ல செயல் பண்ணால் அதுக்குண்டான வினையை அனுபவிப்போம், தீய செயல் பண்ணால் அதுக்குண்டான வினையை அனுபவிப்போம். ரெண்டு விதமான செயல்கள் இருக்குது. ஸோ அதுதான் கர்மா. அது கர்மா வந்துட்டு புண்ணிய செயல்கள் இருக்குது, பாவ செயல்கள் இருக்குது.
சோ இங்க வந்து முதல்ல கர்மா அப்படின்னா வந்து செயல், நம்ம செய்யக்கூடிய செயல் வந்துட்டு புண்ணிய கர்மா, புண்ணிய தரக்கூடிய செயல்கள்லாம் இருக்கு, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கர்மா வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்று வந்து விகர்மா, இன்னொன்று அகர்மா. எத்தனை வகைப்படும்? விகர்மா அகர்மா. ஸோ கர்மா விகர்மா அகர்மா, இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்முடைய செயலை வந்து சரிவர செய்ய முடியும். ஸோ ஒரு செயலை பண்ணுறோம், அதை சரிவர செய்யணும்னா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விளைவு தெரிஞ்சுக்காமல் செய்யக்கூடிய செயல் வந்துட்டு அதனுடைய இன்பம் துன்பம் அதோடய வரக்கூடிய லாப நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ எந்த ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த செயலால் எனக்கு என்ன விளைவு, என்ன பாதிப்பு ஏற்படும், இல்லை எனக்கு என்ன சேரும் அப்படிங்கிறது தான் கர்மாவுடைய முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கர்மா இந்த பிறக்கப்பட்ட இந்த ஜட உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசியும் செயல் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகமே வந்து கர்ம பூமி இல்லையா, இங்கே வந்து செயல் பண்ணுறோம். இந்த கர்ம பூமியில், இந்த பூமியில் நம்ம தோண்டிட்டாலே நம்ம வந்து களங்கமாயிடுறோம். அதனால தான் மூன்றாவது அத்தியாயத்தில் பார்த்தோம், பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக, குணத்தினுடைய அடிப்படையில் கர்மா செயல் பண்ண ஆரம்பிக்கிறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், முந்தைய உபன்யாசங்களை பேசிட்டு இருந்தோம். சத்துவகுணத்தில் உள்ளவங்க எப்படி செயல்படுவாங்க, ரஜோகுணத்தில் உள்ளவங்க எப்படி செயல்படுவாங்க, தமோகுணத்தில் உள்ளவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு கர்மா அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி செயல். ஸோ இதில் விகர்மா அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு எதிராக செய்யக்கூடியது, பாபகாரியங்கள் செய்கிறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, நம்முடைய புலன் திருப்திக்காக, நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது தான் விகர்மா. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் ரிஷபதேவ மகாராஜ், ரிஷபதேவர் வந்து பகவானால் ஒரு சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். ஸோ ரிஷபதேவர் என்ன சொல்கிறார் பாகவதத்தில், நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா எதீந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம், பிரீத்தி இந்திரிய ஆத்மநோயம், இந்திரியம்னா புலன்கள். ஸோ புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, நம்முடைய புலன்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா. விகர்மானா சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது, யாரை வேணாலும் ஏமாற்றலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஸோ இதெல்லாம் விகர்மா. ஸோ இந்த விகர்மா செய்யும் போது அதுக்கு உண்டான பாவங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். எவ்வளவுக்கு ஒருத்தர் பாவ வாழ்க்கை வாழ்றாரோ அதுக்கு உண்டான தண்டனையும் அனுபவிக்கணும். இப்போ கலியுகத்தில் வந்து ஜனங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. கலியுகத்தில் வந்து நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா சாஸ்திரங்களே பின்பற்றுறதில்லை. ஸோ சாஸ்திரங்களை பின்பற்றாதனாலையும், சாஸ்திரத்தை படிக்காதனாலையும், ஆத்மீய விஷயங்களை பயிற்சி பண்ணாதனாலையும் நமக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. விகர்மாவது கர்மாவது, முதல்ல கர்மானாலே என்னன்னு தெரியாது, அப்புறமே விகர்மாவை பற்றி பேசுறதுக்கு இல்லையா. ஜனங்களுக்கு கர்மாவை பற்றியே தெரியாது. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும், புலன்பு அனுபவிக்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அனுபவிக்கணும் இல்லையா. தன்னுடைய புலன்களை திருப்திக்காக வந்துட்டு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இந்த ஒரு சமுதாயத்தில் கலியுகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இதுக்காக வந்து நிறைய பாவகாரியங்களை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கலியுகத்தில் வந்து எண்ணற்ற பாவகாரியங்கள் செய்கிறாங்க, கருக்கலைப்பு பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி வந்து வியாபாரம் செய்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரே காரணம். ஸோ இந்த மாதிரி பாவகாரியங்கள் செய்யும்போது அதுக்குண்டான வினையை சந்திக்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்து பிறவிகளை வந்து ரொம்ப கீழ்நிலையான பிறவிகளை எடுக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தா இந்த இறைவனுடைய படைப்பில் எண்ணற்ற ஜீவராசி நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிட்டத்தட்ட 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. ஜலஜா, நவலக்ஷாணி, ஸ்தாவரா, லக்ஷவிஞ்சதி, கிருமியோ, ருத்ரசம்பிரங்கரா, பக்ஷி நாம, நவலக்ஷணம், இப்படி ஒவ்வொரு வகையிலும் தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், மனுஷங்க, இதெல்லாம் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. இப்போ ஏன் இப்போ சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க, கடவுள் ஏன் இந்த மாதிரி உயிரினங்களை படைச்சாங்க, ஏன் இவ்வளோ விலங்குகளை படைச்சிருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் படைச்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு உடலை ஏற்றுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு முற்பிரிவில் ரொம்ப பாவகாரியம் செய்தவங்க வந்துட்டு அடுத்த பிரிவில் வந்துட்டு ரொம்ப பாவகாரியங்கள் பண்ணுறவங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்கிறவங்களும் அடுத்த பிரிவில் விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் பிறக்க ஏற்படுது. இப்போ இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்துக்கு வந்து ஆடை அணிகிறதே பிடிக்காது, அந்த மரத்தில் உள்ள மேல் பட்டை வந்து உறிஞ்சி வந்துட்டே இருக்கும். அப்போ யாராவது மனித உடல் கிடச்சி அவங்க வந்து ஆடை இல்லாமல் இருக்கணும், நிர்வாணமாக இருக்கணும்னு விரும்பினாங்கன்னா பகவான் வந்து அடுத்த பிரிவில் வந்து அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு மர உடல் கிடைக்குது. இந்த மரம் வந்து பாருங்கள், வெப்பம், குளிர், மழை எதுவானாலும் ஒரே இடத்துல தான் நிற்கும். ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான ஒரு உடல் மர உடல். அப்போது மழை, வெப்பம், குளிர் எதுனாலும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அதுக்கு ட்ரெஸ்ஸு போடுறது பிடிக்காது, அதோடைய மேற்பட்டை உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி மனித வாழ்க்கை கிடச்சி ஒருத்தர் விலங்கு மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆடை இல்லாமல் இருக்குன்னு நினச்சாங்கன்னா மர உடலுக்கு போயிடுறாங்க. மனித வாழ்க்கை கிடச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி அசை உணவுகளை சாப்பிட்றாங்க, மிக கொடூரமாக வாழ்கிறாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில் சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற உடம்பு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன, ரொம்ப எளிமையாக சாப்பிட்லாம். இப்போ அசை உணவு நிறைய சாப்பிட்றவங்க அடுத்த பிரிவில் அவங்க சமைக்க வேண்டியதே இல்லை. ஒரு புலியோட உடல் கிடச்சிதுன்னா அந்த புலி வந்து ஒரு மானையோ இல்லை ஒரு மாடையோ இல்லை ஆடையோ வேட்டையாடும். அது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடுதுன்னா அது வச்சு சாப்பிட்டுக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து மசாலா போட வேண்டியதில்லை, அவங்களுக்கு வந்து சமைக்க வேண்டியதில்லை இல்லையா. ஸோ அப்போ யாராவது இந்த மனித உடலில் வந்து மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த உடல் மிருகத்தோட உடல் கிடைக்கும். யாராவது மனித உடலில் ட்ரெஸ் இல்லாமல் வாழணும், அரைகுறையாக ட்ரெஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த பிரிவில் வந்துட்டு ஒரு மரத்தோடைய உடல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த ஜட உலகத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு உடலுக்கும் காரணம் இருக்குது. எதனால் இந்த உடல் இறைவன் கொடுத்துருக்கிறாரு, எதனால் ஒருத்தருக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ மனுஷ கடவுளை மனுஷர் படைச்சாங்க ஏன் ஒரே மாதிரி படைக்கல. ஸோ மனிதர்களை படைச்சிருக்காங்க ஏன் இவ்வளோ வேற்றுமை இருக்குது, வேறுபாடு இருக்குது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், அழகானவன் அழகில்லாதவன், பிச்சைக்காரன் ரோகம் வந்தவன், வியாதியால் கஷ்டப்படுறவன், இந்த மாதிரி எவ்வளோ பாகுபாடுகள் ஏன் இறைவன் படைச்சார்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இது கூட இறைவனுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஓரொருத்தருடைய கர்மவினை கேட்டார் போல அவங்க மனித உடலில் வந்தால் கூட மனித உடல் பெறதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் மனுஷ உடலில் வருவாங்க. அந்த மனித உடலில் வந்தால் கூட ரொம்ப பாவகாரியம் பண்ண பாவமான காரியங்கள் பண்ணியிருந்தால் கூட மனித உடல் எடுத்து கூட நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். சிலர் பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க, சிலர் வந்து நோய்வாய்ப்பு கஷ்டப்படுறாங்க, சிலர் பிறக்கும் போதே வந்து அங்கீகீனத்தோடு பிறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து நம்முடைய கர்மா தான் காரணம், கர்ம வினைகள். ஸோ அதனால இந்த கர்ம வினை வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமானது. அதனால தான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட சில நேரம், பெரிய பெரிய ஞானிகள் கூட சில நேரம் குழம்பி போயிடுவாங்க, நான் பண்ணுறது சரியா தப்பா, எது சரி எது தவறுன்னு. அப்போ அந்த கர்மங்களை வந்துட்டு வெறுமனே புண்ணிய காரியங்கள் செய்யறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. இப்போ கர்மான்னு சொல்லிட்டு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல் இருக்கு. எனக்கு இந்த யாகம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், எனக்கு இந்த தேவதை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பல நோக்கு செயல்பவங்க இருக்காங்க. அதே மாதிரி சமூக சேவை பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து வெறுமனே புண்ணிய காரியங்கள் பண்ணுறது. ஸோ முதல்ல விகர்மா பண்ணவே கூடாது. விகர்மாங்கிறது என்னது, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பாவகாரியங்கள் செய்கிறவங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்கிறவங்க, மனிதர்களே ரொம்ப கடைநிலையானவங்க, ரொம்ப துராத்மா, ரொம்ப கொடூரமான அசுரத்தனமான குணங்கள் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்த பிறவிகளில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளில் வந்து ரொம்ப மோசமான உடல், தாவரங்கள் பறவைகள் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான உடல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டதுக்கப்புறம் அவங்க நரகலோகத்தில் போய் கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நரகலோகங்கள் இருக்குது. தாமீசரம், அந்த தாமீசரம், ரௌரவம், கும்பிபாகம், இந்த மாதிரி விதவிதமாக நரகலோகங்களில் போய் அவங்க துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் விகர்மா வந்துட்டு தயவுசெய்து நம்ம விகர்மா பற்றி யோசிக்க, விகர்மா வந்து செய்யவே கூடாது. ஏன்னா விகர்மா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான செயல், சாஸ்திரங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது. அப்போ அகர்மானா என்னது, ஆ கர்மா கர்ம அகர்மானா வந்துட்டு ஆத்மீக செயல்கள், ஆத்மீக காரியங்கள் ஏற்படுறது. பொதுவாக ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மள என்ன நினச்சிக்கிறோன்னா தான தர்மங்கள் பண்ணுறது, அப்புறம் புண்ணிய காரியங்கள் செய்கிறது, அப்புறம் சமூக சேவை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆத்மீக செயல் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் ஆத்மீக செயல் இல்லை, இதெல்லாம் கர்மங்களில் தான் வரும், பலநோக்கு செயலில் தான் வரும், அது ஒரு புண்ணிய செயலில் தான் வரும். இப்போ யாருக்காவது நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், இல்லை யாருக்காவது நம்ம துணிமணி வாங்கி கொடுக்குறோம், இல்லை யாருக்காவது நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறோம், இதெல்லாம் புண்ணிய செயல்கள். இது ஆத்மீக செயல் கிடையாது, இது அகர்மா கிடையாது, இது வெறும் கர்மா தான். அதே போல் சமூக சேவை பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் பலநோக்கு செயல் எது போய் ஈடுபடுறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாமே வந்து செய்யக்கூடிய கர்மங்கள் வந்துட்டு புண்ணிய கர்மங்களில் தான் சேருமே தவிர அது அகர்மாவில் வராது. ஆ கர்மா அப்படின்னா கர்மமே இல்லை, அங்கே வந்து கர்மமே கிடையாது, அது வெறுமனே வந்துட்டு ஆத்மீக செயல் தான். இப்போ இந்த ஆத்மீக செயலுக்கும் கர்மத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்துருவோம். இப்போ புண்ணிய காரியங்கள் செய்கிறவங்க, இப்போ யாருக்காவது வந்து தானம் கொடுக்குறாங்க, தர்மம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து நோட்டு புஸ்தகம் வாங்கி தராங்க, அவங்களுக்கு வந்து சீருடை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்கன்னா இதோட புண்ணிய செயல் அனுபவிக்கிறது அவங்க தேவலோகத்துக்கு போகலாம். சீனே புண்ணிய விரத்த லோகம் விசந்தி, அவங்க தேவலோகத்தில் போய் அங்கே இன்பம் அனுபவிக்கலாம். தேவலோகத்தில் வந்து நிறைய இன்பம் அனுபவிக்கலாம், ஆனால் அதுவும் தற்காலிகமானது தான். அதனால தான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில், ஆ பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனஹா மாம பேத்தி துக்கந்தைய புனர்ஜென்மனா வித்தியதே. ஸோ இந்த உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் ஒருத்தர் போனால் திரும்ப இங்கே வரணும். எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் ஒருத்தர் வந்து ரொம்ப உறுதியாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார், கல்யாணமே பண்ணாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறாருன்னா அவர் வந்து பிரம்மலோகத்துக்கு போகலாம். பிராமண விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாருன்னா அவர் பிரம்மலோகத்துக்கு போகலாம், ஜனலோகத்துக்கு போகலாம், தபலோகத்துக்கு போகலாம். இந்த மாதிரி மேலுலோகங்கள்லாம் இருக்குது, அங்கே போய் நீண்ட நாள் உயிர் வாழலாம், சொர்க்கத்தில் போய் நீண்ட இன்பங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானது தான், நம்ம புண்ணியம் முடிஞ்சது திரும்ப இங்கே வந்துடுவோம். இப்போ நம்ம பேங்க்கில் பணம் போடுற மாதிரி தான், ஸோ பேங்க்கில் பணம் போட்டுகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பணத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பணம் போட்டால் தான் அதோடைய அந்த மணி நம்ம என்ஜாய் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு நாள் ஜீரோ பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப பணம் போடணும். அந்த மாதிரி நம்ம செய்த புண்ணிய கர்மங்கள்லாம், நம்ம கர்மங்கள்லாம் வந்துட்டு தீர்ற வரைக்கும் நம்ம தேவலோகத்தில் போயிருக்கலாம். அது தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த ஜட உலகத்தில் வந்து நம்ம கஷ்டப்படணும், திரும்ப இந்த ஜட உலகத்தில் இறங்கி வரணும். இதுதான் வந்து கர்மங்கள். ஸோ இதுக்கும் அகர்மா அதாவது ஆத்மீக செயலுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆன்மீக செயல் வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படுது. கர்மா அங்க வந்து கர்மா கிடையாது. அங்க எந்த ஒரு செயல் பண்ணாலும் ஆன்மீக லோக ஆன்மீக காரியத்துல ஆன்மீகத்துல எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது வந்து கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த கர்மத்துல அந்த செய்யக்கூடியவருக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஒரு பக்தர் வந்துட்டு கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறாருன்னா அவர் இந்த கர்மங்களுக்கும் புண்ணிய கர்மங்கள் எல்லாம் அப்பாற்பட்டவராரு. அப்ப பாவகர்மத்தை பத்தி பேச வேண்டியதே இல்லையே. ஒரு பக்தன் வந்துட்டு அவருடைய ஜபமாலையில வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஹரிநாம ஜபம் செய்யறாரு, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாரு, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றாரு, பகவானுக்கு சேவை பண்றாரு, பகவானுக்கு ஆராத்தி பண்றாரு அப்படின்னா அவர் வந்து அந்த செயல் வந்துட்டு ஆத்மீகமான செயலாரு. அது அகர்மா. அந்த கர்மத்துல வந்து அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயலாற்றுறாரு. ஸோ கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஒருத்தர் செயலாற்றும் போது அந்த அதனுடைய வரக்கூடிய அந்த 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 செயலில் வரக்கூடியது எல்லாமே கிருஷ்ணரையே சார்ந்திருக்கு. ஸோ அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு பக்தர் வந்துட்டு எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது விஷ்ணுவோடைய கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக செய்யறதுனால அந்த செயலுடைய வினையினாலேயோ அது எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. அதனால தான் கிருஷ்ணர் வந்துட்டு ரொம்ப அழகாக கேட்கிறார் பகவத்கீதையில், யத்கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருத்ம தர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்கள்லாம் புரிகின்றாயோ, எதையெல்லாம் தானமாக கொடுக்கின்றாயோ அது எனக்காக கொடுன்னு கேட்கிற பகவான் என்ன சொல்றாரு, யத்கரோசி நீ எதெல்லாம் செய்கின்றாயோ, யஜஸ்நாசி நீ எதையெல்லாம் உண்கின்றாயோ, எத் தபஸ்யசி எந்த தவம்லாம் புரிகின்றாயோ, விரதங்கள் இருக்கின்றாயோ அதை வந்து எனக்காக செய்யின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து கிருஷ்ணருக்காக ஏன் பண்ணணும், ஏன் கிருஷ்ணரே கேட்கிறாரு? அப்போ கிருஷ்ணருக்கு வந்து எதுவுமே இல்லையான்னு அர்த்தம் இல்லை. ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் எதுக்காக சொல்கிறாருன்னா, நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து நம்மளே நம்ம கர்ம வினையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து அவருக்காக செய்ய சொல்கிறார். அப்போ கிருஷ்ணருக்காக எல்லாம் அர்ப்பணிக்கப்படும் பொழுது, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமாக செய்யப்படும் பொழுது அவர் வந்து அந்த வினையிலேருந்து தப்பிச்சுக்கிறார். அந்த வினையிலேருந்து செயல் வினை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகஸ்தர், ஒரு கிரகஸ்தர் வந்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறார். அப்போ அவர் செயல் பண்ணுறார், கர்மங்களை செய்கிறார். ஸோ அந்த கர்மத்தை வந்துட்டு கிருஷ்ண உணர்வோடு செஞ்சார்னா அவர் அந்த வினையிலேருந்து தப்பிச்சுருவார். ஏன்னா அவர் வெளியில போறாரு, சில கிரகஸ்தர்கள் வியாபாரம் பண்றாங்க, சில கிரகஸ்தர்கள் வந்துட்டு வேலைக்கு போறாங்க. அப்போ அது கர்மா, அந்த கர்மாவை செய்யும் போது அதுக்குண்டான வினைகளும் கூட வருது, சம்பாரிச்சுட்டு வரோம், அந்த கர்ம வினை ஈட்டிட்டு வரும், பொருள் ஈட்டிட்டு வரோம். அதை வந்து கிருஷ்ணருக்காக நம்ம செயல்படலைன்னு அர்ப்பணிக்கலைன்னா அதை வினையை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணும்போதோ இல்லை ஒரு வேலை செய்யும் போதோ நம்ம சில நேரங்களில் தர்மத்துக்கு எதிராக செயல்பட வேண்டியிருக்கும், சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு ஏமாத்தி அந்த பொருளை விற்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இதோடைய கர்ம விடைகள் தான் நம்ம விடுபடணும். ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கிரகஸ்தர் வந்துட்டு இந்த எல்லா கர்மத்திலிருந்து விடுபடணும்னா அது வந்து எல்லா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். அதான் அவங்க வீட்டில் வந்துட்டு கிருஷ்ணரை நடுவில் வச்சுக்கணும். பகவான் கிருஷ்ணரை வந்து நடுவில் வச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய செயலெல்லாம் தான் சம்பாதிச்சுட்டு பொருட்களை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். தான் வாங்கிட்டு வர எல்லா தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கேட்கிறார், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரியச்சதி ததகம் பக்தி உபகதம் அஸ்நாமி பிரியதாத்மனா, யாராவது எனக்கு அன்போட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணா வந்து கிருஷ்ணர் வந்து நம்மகிட்ட பக்தி அன்பு தான் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் எதிர்பார்க்கறதுல நம்ம அன்போட செய்யறமா அன்போட கொடுக்கறமா தான் பாக்குறாரு. அப்போ ஒரு கிரகஸ்தர் வந்துட்டு இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடியவங்க வந்துட்டு தான் செய்யறது எல்லாமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கணும். தன்னுடைய குழந்தைகளை கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கணும், தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினா அவங்க வந்து எல்லா விதமான கர்மவினிலிருந்து விடுபடுவாங்க. ஸோ நம்மளுடைய உறவினர்கள் சம்பந்தங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்திக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி கிருஷ்ண உணர்வோடு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கர்மவினிலிருந்து விடுபடுவோம். ஸோ அதனால இதுதான் ஸ்ரீ ரூபகோஸ்வாமி பிரபுபாதர். ரூபகோஸ்வாமி வந்துட்டு ரூபகோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி அவங்க வந்து சைத்தன் மாப்பி நேரடி சீடர்கள். அவங்க இந்த பூமியில் இருந்தப்போ ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்தாங்க. அவங்க கிரகஸ்தரில் இருந்தப்போ வந்துட்டு தன்னுடைய வருமானத்தை நான்கு பாகமாக பிரிச்சுக்கிட்டாங்க. எத்தனை பாகமாக பிரித்தாங்க? நான்கு பாகம். ஒரு பாகத்தை வந்து ஒரு வைஷ்ணவ பிராமண வைஷ்ணவருடைய சேவைக்காக வைஷ்ணவர் சேவைக்காக, ஒரு பாகத்தை வந்து தன்னுடைய உறவினர்களுக்காக, ஒரு பாகத்தை வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக, ஒரு பாகத்தை வந்து தன்னுடைய எதிர்காலத்துக்காக வச்சுருந்தாங்க. இப்படி தன்னுடைய வருமானத்தை வந்து நான்கு பாகமாக பிரித்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப நேர்த்தியாக வந்து அதை செயல்படுத்தினாங்க. அப்போ கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் செய்கிறதுக்கும் கிருஷ்ண பக்தியை வளர்க்குறதுக்கும் ஒரு பகுதியை வந்து கிரகஸ்தர்கள் செலவிட்டால் அவங்களோட கர்மவிலேருந்து விடுபடலாம். ஸோ ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி குழந்தைகளை பராமரிக்கணும். ஸோ அவங்களுக்காக ஒரு பாகம், நம்முடைய வருமானத்தை வந்து நம்முடைய மனைவி குழந்தைகளுக்காக ஒரு பாகம், அதுக்கப்புறம் நம்முடைய கிருஷ்ண உணர்வு நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையில் வந்து ஆத்மீக விஷயங்களை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பிரபுபாருடைய சேவைக்காக வந்து ஒரு பாகம், அதுக்கப்புறம் நம்முடைய எதிர்காலத்தில் வந்துட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக செயல்படுறதுக்காக ஒரு பாகம். இப்படி வந்து நம்முடைய வருமானத்தை வந்து சரியாக திட்டமிட்டு பண்ணணும்னா அது நம்ம கர்ம வினை வராது. இல்லை நம்ம வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலைன்னா அந்த கர்ம வினை நம்ம அனுபவிப்போம். அதே மாதிரி ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிரம்மச்சாரியர் வந்து குருவுக்கு கைங்கரியம் செய்யறது மூலமா அவர் வந்து கர்ம வினையிலிருந்து விடுபடுறாரு. அவர் வந்து வேற எந்த செயலும் ஒரு பிரம்மச்சாரிக்கு சன்னியாசிக்கும் ஜட உலக செயல் எதுவுமே கிடையாது. ஜட உலகத்தோடு அவங்க சம்பந்தப்படுறதே கிடையாது. கிரகஸ்தர்கள் மட்டும்தான் ஜட உலகத்தோடு சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. ஒரு பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் ஜட உலகத்திலிருந்து விலகிதான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெறுமனே தங்களுக்கு வரும் நன்கொடையை வந்து டொனேஷனை வந்து கிருஷ்ணவாணி சேவைக்காக ஈடுபடுத்துகிறாங்க. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் வந்துட்டு சன்னியாசியாக இருந்தார். ஸோ பிரபுபாதர் வந்து உலகம் முழுதும் பிரயாணம் செஞ்சு பிரச்சாரம் செய்தார். இப்போ எண்ணற்ற பக்தர்கள் வந்து அவருக்கு டொனேஷன் நன்கொடை கொடுத்தாங்க. அது எல்லாமே பிரபுபாதர் கிருஷ்ணவாணி சேவையில் ஈடுபடுத்தினார். ஒரு பைசா வந்து பிரபுபாதர் தனக்காக எடுத்துக்கல. ஸோ இதுதான் மிகச்சிறந்த சன்னியாசிக்கு உதாரணம். அது மாதிரி பிரபுபாதி சீடர்கள் நிறைய பிரம்மச்சாரிகள் இருந்தாங்க. அவங்க கோயிலேருந்து வெளியில் போய் நன்கொடை வசூல் பண்ணாங்க. அது எல்லாமே பிரபுபாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிரபுபாதர் என்ன எளிமையாக பிரசாதம் கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த மூணு பிரசாதத்தை மகாபிரசாதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ எப்படி ஒரு பிரம்மச்சாரியும் சன்னியாசி வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும் பொழுது அவங்க முற்றிலும் ஜட உலக கர்ம வினையிலேருந்து விடுபடுறாங்க. ஆனால் ஒரு கிரகஸ்தர் வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து செயல்படும் போது அது வரக்கூடிய வருமானத்தை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலைன்னா அவங்க அந்த கர்ம வினையில் மாட்டின்டுவாங்க. ஸோ அதனால தான் கர்மா வந்து மிக மிக சூட்சமானது. எப்படி நம்ம செயல் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, காய்கறி வாங்குறாங்க, வெளியில் போய் ப்ரொவிஷன் மளிகை சாமானம் வாங்குறாங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க, பக்தர்களும் பண்ணுறாங்க. பக்தர்களும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, காய்கறி வாங்குறாங்க, மளிகை சாமானம் வாங்குறாங்க. பக்தர் அல்லாதவங்களும் சமைக்கிறாங்க, பக்தர்களும் சமைக்கிறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? உணர்வுல தான் வித்தியாசம் இருக்குது. பக்தர் அல்லாதவங்க தன் புலனை திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இல்லையா. பக்தர் அல்லாதவங்க கர்மிக்கல். கர்மிக்கல்னால் வந்து வெறுமனே செயனுடைய பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. கர்மிக்கல்னால் கருப்பாக இருக்கிறவங்க இல்லை. கர்மிக்கல்னால் யார்? வெறுமனே தன்னுடைய செயலுடைய பலனை தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. தன்னுடைய புலன் திருப்திக்காக செயல்படுறவங்க. நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், என் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தான் தனதுங்கிற சுயநலத்தோட தன்னுடைய புலன் திருப்திக்காக செயலாற்றுறது தான் கர்மி. ஸோ அவங்களும் வெளியில் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பொருளிட்டுறாங்க. அதை வந்து தன்னுடைய புலன் திருப்திக்காக செயல்படுறாங்க. ஒரு கிருஷ்ண பக்தருக்கு என்ன வித்தியாசம்? அங்கே ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவர் வந்து எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்கிறாரு. இது என்னுடையது இல்லை, இவ வந்து என்னுடைய மனைவி இல்லை, இந்த இந்த பொண்ணு வந்து கிருஷ்ணர் இந்த இதை நான் கல்யாணம் செய்திருக்கேன்னா அவள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக. அதே மாதிரி ஒரு கணவர் ஒரு ஆண்மகனை ஒரு பெண் கல்யாணம் செய்திருந்தா இந்த கணவரை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாரு அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக. ஸோ மனைவி வந்து கணவனுடைய கிருஷ்ணனுடைய கணவர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் கணவருடைய சேவைக்கு உதவி பண்ணுறதா மனைவியோடைய வேலை. ஸோ மனைவி கிருஷ்ண பக்தியாக இருந்தால் அவளுக்கு கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைகிறதுக்கு உதவி செய்யறதான் கணவனுடைய வேலை. அப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். தன்னுடைய தங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்த நினைக்காம கணவன் மனைவி ரெண்டு பேரும் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை வந்துட்டு சின்ன வயதுலேருந்தே 5 வயதுலேருந்தே கௌமாரம் மார்க்கத்தை பிரஜா தர்மான் பாகவதாயக 5 வயதுலேருந்தே அந்த குழந்தைக்கு கிருஷ்ண உணர்வு போதிக்கணும். பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லிக் கொடுக்கணும், கிருஷ்ணருடைய கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். எளிமையாக வீட்டில் எப்படி துளசி ஆரத்தி செய்கிறது, நரசிங்க ஆரத்தி எப்படி பாடுறது, இது மாதிரி சின்ன வயதுலேருந்தே குழந்தைகளை வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தினா அந்த குழந்தைகளும் பிற்காலத்தில் ஒரு நல்ல வைஷ்ணவர்களாக வருவாங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய குழந்தைகளோட செயலுக்கும் நம்ம தான் காரணமாக அமைகிறோம், நம்முடைய செயல்களுக்கும் நம்ம தான் காரணம், நம்மளுடைய கர்ம வினைக்கு நம்ம தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. பகவானை இந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கும். அப்போ அந்த கர்ம வினையிலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் செயலாற்றணும், கிருஷ்ண உணர்வில் ஈடுபடணும். ஸோ எந்தளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமோ, எந்தளவுக்கு கிருஷ்ண பக்தியில் நம்ம ஈடுபடுறோமோ அந்த செயல் எல்லாமே அகர்மா, அந்த கர்மங்களுடைய விலைகள் நமக்கு கிடையாது. அது ஆத்மீகமான செயல், அது பக்தி தொண்டு. ஸோ பக்தி தொண்டுங்கிறது மிக மிக உன்னதமானது. ஸோ எந்தளவுக்கு நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஆத்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம். அதனால தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சர்வதன்மா பரித்தியச்ச மாமேகம் சரணம் ரஜகா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயாமி மாசுச்சகா. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ எல்லா விதமான தர்மங்களையும் திறந்துரு. பேரளவான தர்மத்தை பின்பற்றதுல என்ன இருக்கு? நான் பிராமணன் சொல்லிக்கிறதுனாலயோ, இல்லை நான் சத்திரியன் சொல்லிக்கிறதுனாலயோ, இல்லை நான் வைசியன் சொல்லிக்கிறதுனாலயோ, இல்லை நான் சூதரன் சொல்லிக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் பேரளவு தர்மம் தான். அது வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஈடுபடுத்தலையும் அது வீண் தான். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கிருஷ்ணருக்காக செயல்படலைன்னா அது வீணாக போயிடும். ஆராதிதோ எதிகரி ஸ்தபஸ்யா ததக்கிம் நாராதிதோ எதிகரி ஸ்தபத்யா ததக்கிம். ஒருத்தர் வந்து எல்லாமே பண்ணுறாரு, எல்லா பூஜைகள்லாம் பண்ணுறாரு, வேதங்கள் படிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் கிருஷ்ண பக்தி பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம்? அவர் என்ன அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அதே சமயம் ஒருத்தர் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, அவருக்கு வேதம் படிக்க தெரியாது, அவருக்கு வந்து சாஸ்திரம் தெரியாது, ஆனால் அவர் கிருஷ்ண பக்தராக இருக்கான்னு அவர் என்ன இழந்துட்டார்? ஸோ அதனால் நம்ம படிச்சிருக்கோமா, நமக்கு நாலேஜ் இருக்காங்கிறதெல்லாம் விட நம்ம எந்தளவுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு செய்கிறோம், எந்தளவுக்கு கிருஷ்ண பக்தராக இருக்கோம், எந்தளவுக்கு ஆன்மீகருடைய போதனைகளை பின்பற்ற தயாராக இருக்கும், எந்தளவுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் தீவிரமாக இருக்கும், எந்தளவுக்கு முழு நம்பிக்கையோட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ண உணர்வில் ஒரு கூடுமானவர்களுக்கு செயலாற்றும் பொழுது ஒரு எல்லா விதமான ஜட துன்பங்கள்லேருந்தும் ஜட பாதிப்புலேருந்து விடுபடுறாரு. அவர் உடனடியாக வந்து பிரம்மபூத நிலை அடைகிறார். பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா நாசோசதி நாகாங்கி. பிரம்மபூத நிலைங்கிறதுல வந்து தன்னை வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணோட சேவையில் ஏற்படுத்திக்கிறது. அப்போ வந்து ஒரு பக்தனுக்கு ஏக்கமோ கவலையோ இருக்காது. அதிகமாக செல்வம் சேர்க்கணும்னு ஏக்கம் இருக்காது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையேனு கவலை இருக்காது. அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார். தங்கிட்ட உள்ளதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷம் அடைகிறார். ஒரு பக்தர் வந்து எப்படி வாழணும், அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக திருப்தி அடையணும். போதும், எனக்கு பகவான் இது கொடுத்துருக்காரு. நம்ம முயற்சி மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம முயற்சி பண்ணலாம், முடிவு வந்து பகவான் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து நிறையா சம்பாதிக்கணும் முயற்சி பண்ணலாம், நிறைய செல்வம் சேர்க்கணும் முயற்சி பண்ணலாம், ஆனால் முழுமையாக அதிலே ஈடுபடாமல் நம்ம முயற்சி மட்டும் தான் செய்கிறோம். முடிவு வந்து பகவான் கையில், அப்போ என்ன வருதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இப்படி தான் எளிமையான வாழ்க்கை ரவுபார் நமக்கு போதிச்சுக்கிறது வந்து எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. ஸோ முழுக்க முழுக்க நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல செயலாற்றமோ கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழ்வோம். ஏன் ஜட உலகத்துல வந்து ஜனங்க சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க? இதுதான் காரணம். ஏக்கம், கவலை, பயம், அடுத்தது என்ன ஆயிருமோ, அடுத்தது எனக்கு என்ன நடக்க போதோ, என் பசங்க என்ன ஆவாங்க, என் பேரக்குழந்தை என்ன ஆவாங்க, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படிங்கிற ஏக்கம், கவலை, பயம். ஸோ இதெல்லாம் எதனாலனா அவங்க கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கொள்ளாதனால தான். கர்ம வினை, கர்மங்களை செஞ்சு அதுக்கு நான் வினையை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கிருஷ்ண பக்தர் வந்துட்டு எல்லாமே கிருஷ்ணோடைய திருப்திக்காக செய்கிறதுனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவர் எதை பற்றி கவலைப்படுறது இல்லை, அவர் எப்பவுமே சந்தோஷமாக வாழ்கிறார். ஸோ நம்ம சந்தோஷமாக வாழணும்னா ஒரே வழி என்னது, கிருஷ்ணாவோடைய திருப்திக்காக செயலாற்றது தான். ஸோ கிருஷ்ணாவை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சந்தோஷம் டபுள் மடங்கு சந்தோஷமாகிட்டே இருப்போம். ஸோ கிருஷ்ணாவை நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினைக்க நம்முடைய சந்தோஷம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஸோ ஆன்மீக செயல்கள் எல்லாமே பல மடங்கு சந்தோஷம் தரக்கூடியது. அதுதான் பேரானந்தம், பேரின்பம் தரக்கூடியது ஆன்மீகம். ஸோ ஆன்மீகம்னாலே கிருஷ்ணருக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், கிருஷ்ணாவுடைய சேவை, ஆத்மாவுடைய நன்மைக்காக செயலாற்றுறது. ஆன்மீகம்னா ஆற்ற ஆன்மா மேலே கரிசனம் காமிக்கிறது. வெறும் ஜட உடல் மேலே கரிசனம் காமிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி ஒருத்தருக்கு சாப்பாடு போகிறதுனாலயோ, துணிமணி வாங்கி கொடுக்கறதுனாலயோ, இல்லை புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுனால அவங்க சந்தோஷப்படுத்திட முடியாது. இது வந்து ரவுபார் சொல்வா ரொம்ப அழகாக, இந்த குருவி கூட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி தான். குருவியை உள்ளே வச்சுட்டு குருவி கூட்டை ரொம்ப அலங்காரப்படுத்தி சுத்தப்படனா குருவி சந்தோஷமாக இருக்கும். அந்த கூட்டை ஒரு திறந்து வச்சா குருவி சந்தோஷமாக போயிடும். அதுபோல் உடல் உள்ள ஆத்மாவுடைய ஆத்மா மேலே கரிசனம் காமிக்காமல் உடல் உள்ள ஆத்மாவை மறந்துட்டு உடலுக்கு என்ன சேவை பண்ணாலும் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. அதனால் பக்தி தொண்டுனாலே ஆன்மீகம்னாலே ஆத்மாவை திருப்திப்படுத்துறது, ஆத்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது தான். ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல் வந்துட்டு கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும், கிருஷ்ண உணர்வில் செயலாற்றணும். ஸோ யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுறாங்களோ அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த கர்மா, அகர்மா, விகர்மா. ஸோ கர்மங்கள்னால் பல நோக்கு செயல்கள், அகர்மானா கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுறது அல்லது செயலுடைய வினை இல்லாமல் முழுக்க முழுக்க ஆத்மீகமாக செயல்படுறது, விகர்மான சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது. ஸோ எதனும் விகர்மா பண்ணக்கூடாது, பலனை எதிர்பார்த்து செயல்படக்கூடாது, வெறுமனே கிருஷ்ணோடைய திருப்திக்காக செயலாற்றும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணோடைய திருப்திக்காக செயலாற்றுமோ அந்தளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவோம், பகவான் மேலே அன்பு ஏற்படும், பக்தி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மனது. ஸோ மனதை எந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறமோ அந்தளவுக்கு நம்ம ஆத்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம தினமும் மந்த்ரா த்ராயதே இதி மனஹா, மனதை வந்து திறக்கக்கூடிய, மனதை விடுவிக்கக்கூடியதுதான் மந்த்ரா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனால நம்ம வந்து படிப்படியாக கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடையும். ஸோ பகவான் நாமம் நம்மளை புனிதப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அந்த பக்தி தோண்டு எல்லாமே வந்துட்டு நம்மளை எல்லா கர்மவிலிருந்து விடுவிக்கூடியதாக. கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம், பிரம்மசமீதியில் பிரம்மா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம், ஒருத்தனுக்கு பக்தி தோண்டு செய்ய செய்ய அவன் கர்மவினைகளாக எரிஞ்சு பஸ்பமாக, எண்ணற்ற ஜென்மங்களாக எண்ணற்ற பிரிவுகளாக நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் கர்மவினை, அதெல்லாமே எரிஞ்சு நிஷ்பலமாயிடும் தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு பக்தி தோண்டு செய்கிறதுனாலே. ஸோ இப்படி ஒருத்தர் வாழும்போது கிருஷ்ண உணர்வோடு வாழ்ந்தார்னா அவர் இந்த உடலை விடும்போதும் பகவானுடைய நினைவோடு இருப்பார். அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்துவா கலையவரம் எப்ராதசி ஆத்மாவும் யாதிநாதி அத்ராஷம் செய்யவர். சந்தேகமே வேண்டாம், கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், யாராவது இறக்கும் தருவாயில் என்னுடைய உணர்வோடு இந்த உடலை விடுறாங்கன்னா அவங்க என்னட்டே வருவாங்க. ஸோ உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம வாழும்போது கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து கிருஷ்ண உணர்வு நம்ம தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு தான் இறக்கும்போது கிருஷ்ணாவை நினைக்க முடியும். அதில் நம்ம தீவிரமாக இல்லைன்னா, உறுதியாக இல்லை, தீவிரமாக இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு சொல்ல என்ன ஆகிடும்னா அவ்வளோதான், கிருஷ்ணாவை நினைக்க முடியாது. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ திஜத்தந்திய கலைவரம் தம் தம் ஏ வேதி கவுன் தேய சதாதத் பாவ பாவிதா. ஒருத்தர் இறக்கும்போது என்ன உணர்வோடு இந்த உடலை வர்றாரோ அதே ஆகிடுவார். ஸோ இறக்கும்போது நம்ம பேர குழந்தைகளையோ இல்லை மனைவியோ இல்லை கணவனையோ இல்லை நண்பர்களோ நினச்சிட்டு தான் நமக்கு அடுத்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம எந்த மாதிரி செயல் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி அடுத்த உடல் அமையும். அதே சமயம் நம்ம வாழும்போது கிருஷ்ண உணர்வோடு வாழ்ந்தோன்னா இறக்கும்போது கிருஷ்ணாவை நினச்சிட்டு நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கிருஷ்ணாவை நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைக்கும். வாழும்போது அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பக்தருடைய சங்கத்தில் இருந்துட்டு ஆச்சாரியனுடைய வழிகாட்டத்தில் பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கும். பக்தி தொண்டு செய்ய செய்ய நம்ம புனிதமாயிட்டே இருப்போம். அப்ப இயல்பாவே எப்ப மரணம் வந்தாலும் ஒரு பக்தன் வந்து கிருஷ்ணாவை நினைக்க முடியும். எந்த அளவுக்கு அவன் பக்தி தொண்டுல தீவிரமா செயல்படுறான், பக்தி தொண்டுல நம்ம தீவிரமா செயல்படும் போது நம்ம எந்த நேரம் மரணம் வந்தாலும் நம்மளால கிருஷ்ணாவை நினைக்க முடியும். அதனால பக்தி தொண்டு வந்துட்டு நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது, மிக மிக மங்களகரமானது, தெய்வீகமானது, மிக மிக உன்னதமானது. சில பிரபுபாவுடைய கருணினால ரொம்ப எளிமையா நமக்கு கிடைச்சிருக்கு பக்தி தொண்டு. ஸோ கிருஷ்ணாவுடைய கைங்கரியம் இந்த சேவையை நம்ம செய்ய செய்ய நம்ம புனிதமாயிட்டே வரும், பக்குவமாயிட்டே வரும். இப்போ எந்த நேரம் மரணம் வந்தாலும் ஒருத்தர் வந்துட்டு பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போயிடலாம், திரும்ப இந்த ஜட உலகத்தில் பிறக்க வேண்டியதில்லை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.